வணக்கம் குழந்தைகளா, சைவம் டாட் ஆர்கில் கதை கேட்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். திருவிளையாடல் புராணத்தினுடைய முதல் திருவிளையாடலாக நம்ம என்ன பார்த்தோம், இந்திரன் பழி தீர்த்தல், அதாவது இந்திரன் சாபம் நீங்கின கதை. இந்திரன் தன்னுடைய ஆசிரியரை அவமதித்ததுனால எவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டாரு, சிவபெருமான் அந்த சாபத்து நின்று அவரை எப்படி காப்பாத்தினாரு அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா. இந்திரன் அவருடைய சாபத்திலிருந்து எப்படி தப்பிச்சாரு, மதுரையில் இருக்கிற சோமசுந்தர கடவுளை கும்பிட்டதுனால வழிபட்டதுனால அவருடைய சாபத்திலிருந்து அவரு தப்பிச்சாரு. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு, இன்னைக்கு கூட சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்திரன் வந்து பூஜிக்கிறதா ஆகம விதிப்படி விழா நடக்குது. இந்திரனுக்கு மறுவாழ்வு கிடைத்ததே மதுரை எம்பதியில இருக்கிற அந்த சோமசுந்தர பெருமானால தான். அதனால இந்திரன் வந்து இந்திரலோகம், அப்போ சாபம் நீங்கி இந்திரலோகம் போயிட்டாலும் ஒவ்வொரு சோமவாரத்தின் போதும் மறக்காம இந்த சோமசுந்தர கடவுளை வந்து வழிபட்டாராம். ஆமா, சோமவாரம்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அதாவது மண்டேஸ், வீக் டேஸ்ல மண்டேஸை தான் சோமவாரம்னு அழைப்பாங்க. அந்த சோமவாரம் மண்டே தான் சிவபெருமானுக்கு உகந்த நாள். அவரை ரொம்ப சந்தோஷப்படுத்தணும், திருப்திப்படுத்தணும், பிரீத்திப்படுத்தணும்னா சோமவார பூஜையை வந்து மறக்காம விடாம செஞ்சுட்டு வந்தாலே போதும், அவருடைய பூரண அருள் நமக்கு கிடைக்கும். இந்த சோமவார மகிமையை பத்தி நிறைய கதைகள் இருக்கு, அதையெல்லாம் நான் பின்னால உங்களுக்கு ஒன்னொன்னா சொல்றேன். இப்போ இந்த சோமவார தண்ணிக்கு இந்த மாதிரி ஒரு இந்திரன் வந்த சோமவார தண்ணிக்கு என்ன நடந்தது அப்படின்னு நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போறேன். ஒரு ஒரு சோமவாரத்துக்கும் இந்திரன் அந்த சுயம்புலிங்கமான சோமசுந்தர கடவுளை வந்து வழிபடுறாரு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. ஒவ்வொரு திங்கக்கிழமையும் மதுரை வந்து நான்கு சாமத்திலையும் சிவலிங்கத்துக்கு அபிஷேக ஆராதனைகளோட இந்திரன் பூஜைகள் செஞ்சு வந்தார். ஆனா மதுரை இன்னைக்கு மாதிரி ஜே ஜேன்னு வீடுகளும் கடைகளும் நிறைய டிராபிக்குமா இல்லை. அன்னைக்கு எப்படி இருந்ததாமா, இந்திரன் வழிபட்ட அந்த காலத்துல எப்படி இருந்ததாமா, ஒரே கடம்ப மரங்கள், வில்வ மரங்கள், அப்படியே காடு மாதிரி இருந்தது. கடம்பவன காடுன்னே அதுக்கு இன்னொரு பேரும் இருந்ததாமா. மனிதர்கள் போக்குவரத்தே கிடையாது, மனுஷங்க யாரும் நடமாட்டம், மனுஷங்களோட நடமாட்டமே நம்ம பார்க்க முடியாது. இந்த நிலையில அந்த காட்டின் வழியா ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறவங்க அந்த காட்டின் வழியா பாஸ் பண்ணி போவாங்க. அந்த மாதிரி ஒரு நாள், ஒரு சோமவாரத்தன் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, மண ஊர் அப்படின்னு ஒரு ஊர், அந்த ஊர்ல தனஞ்சயன்னு ஒரு வியாபாரி. அந்த வியாபாரி பெரிய பணக்காரன், ரொம்ப பெரிய சிவபக்தனும் கூட. சிவபக்தர்கள் எல்லாருமே வந்து பொண்ணும் பொருளும் அருளும் நிறைஞ்சுதான் இருப்பாங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த தனஞ்சயன், ரொம்ப பெரிய சிவபக்தன். சோமவாரம் பட்னி கிடந்து நாலு காலமும் சிவபூஜை செய்வாராமா. சிவனடியார்களை பார்த்துட்டா, திருநீரும் ருத்ராட்சமும் போட்டிருக்கிற சிவனடியார்களை பார்த்துட்டா உடனே அவங்களுக்கு உணவும் உடையும் கொடுத்து அறத்தொண்டு புரிஞ்சு வந்தாராம். அதை வந்து அறத்தொண்டு, சிவனடியார்களுக்கு செய்யற தொண்டு வந்து சிவனுக்கே செய்யற தொண்டுக்கு இணை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி யாராவது சிவனடியார்கள் கண்ணுல பட்டுட்டா இவர் என்ன பண்ணுவாராம், தனஞ்சயன், உடனே அவங்களுக்கு நல்ல உடைகளும் உணவு, அறுசுவை உணவும் கொடுத்து அவங்கள நல்லா கவனிப்பாராம். அப்படியாப்பட்ட சிவபக்தி கொண்டவர் தான் இந்த தனஞ்சயன். இந்த தனஞ்சயன் எந்த ஊர்ல இருந்து வராருன்னு சொன்னேன், மணவூர். இந்த மணவூர்ல இருந்து ஒரு வாட்டி வேற ஏதோ ஒரு பெரிய ஊருக்கு போய், இவர் வியாபாரி இல்லையா, வியாபாரம் செஞ்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு. அன்னைக்கு சோமவாரம், அதனால தனஞ்சயன் எதுவுமே சாப்பிடல, பட்டினியா கடந்து வர்றாரு. இந்த காலத்துல இப்ப இருக்கிற மாதிரி ரொம்ப ரோடு வசதி கிடையாது, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, வழி எங்கிலும் லைட் கிடையாது, ஹைவேஸ் இல்ல, லைட் இல்ல, எதுவுமே இருக்காது. ஒரே காடா இருக்கும், இருட்டாயிடும், சாயங்காலமானா இருட்டாயிடும். அந்த இருட்டுல சாயங்காலம் பொழுது சாய்ந்ததுக்கு அப்புறம் முக்காவாசி இந்த டிராவலர்ஸ் எல்லாம் அவங்களுடைய டிராவலை வந்து தொடர மாட்டாங்க. அங்கங்க ஊர்களில் தங்கி திண்ணைகள் இருக்கும், வீடுகளில் நிறைய நிறைய எல்லார் வீட்லேயும் வந்து திண்ணைகள் கட்டி வச்சிருப்பாங்க. எதுக்கு தெரியுமா? வழிப்போக்கர்கள் டிராவலர்ஸ் வந்து தங்கி இளைப்பாறட்டும் அப்படின்றதுக்காகவே திண்ணைகள் கட்டி வச்சிருப்பாங்க. ஆனால் இந்த தனஞ்சயன் வந்து என்ன காரணத்தினாலேயோ அன்னைக்கு இரவு வந்து நடந்து வந்துக்கிட்டே இருக்காரு. அவருக்கு சாப்பிடலை, மூணு நேரம் சாப்பிடலை, பசி, பட்டினி, நடந்து வந்த சோர்வு எல்லாம் சேர்ந்து அப்படியே கண் அப்படியே மயக்கிட்டே வருது. அப்போது இந்த காட்டுக்குள்ளே அவர் வந்துட்டார். இந்த கடம்பவன காட்டுக்குள்ளே வந்துட்டார். இந்த கடம்பவன காட்டில் தான் சோமசுந்தர கடவுள் இருக்காரு, இந்திரன் வந்து வழிபடுறாரு. அந்த லிங்கத்துக்கு அருகாமைக்கு வரும்போது ரொம்ப இருட்டிடுச்சாமா. ஆந்தையோட அரலறல், நரி ஊளையிடுது, வௌவால் பறக்குது, சிங்கம் புலி கரடியெல்லாம் விருப்பம் போல கத்துது, யானை மரத்தை முறிக்கிற சத்தம், தனஞ்சயனுக்கு பசி, நடந்து வந்த களைப்பு, அன்னைக்கு சோமவாரம் அதனால வந்து ஒரு பழம் கூட சாப்பிடலை, காட்டு பயம் வேற, எங்கடா மிருகங்கள் அடிச்சு போட்டுருமோ, வியாபாரம் செஞ்சுட்டு வந்த பொருள் கையில் இருக்கு, திருடங்கள் பிடிச்சிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு அந்த பயம் வேற, எல்லாம் அப்படியே பெரிய களைப்பையும் மயக்கத்தையும் கொடுக்க அப்படியே சோர்ந்து போய் தனஞ்சயன் உட்கார்றாரு. அவர் பக்கத்தில், அவர் அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ற சமயத்தில் அவர் பக்கத்தில் இந்திர விமானம் வந்து இறங்குது. பள 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 பழன்னு பயங்கர ஷைனிங்காக பொன்னால் ஃபுல்லும் கோல்டில் செய்யப்பட்ட இந்திர விமானம் இது வந்து இறங்குது. இப்போலாம் நம்ம டெக்னாலஜி பற்றி எவ்வளோ பெருமைப்பட்டுக்கிறோம். நம்மளோட பிளேனோ ஹெலிகாப்டர்க்கோ ஹெலிகாப்டர்ஸ்க்கோ ஒரு ரன்வே இல்லைனா, ஒரு ஹெலிபேட் இல்லைனா இறங்க முடியுமா? அன்னைக்கு பாருங்க, இந்திர விமானம் வந்து ஒரு காட்டுக்குள்ள, அதுவும் நிறைய மரங்கள் அடர்ந்த ஒரு காட்டுக்குள்ள வந்து ஜம்முன்னு இறங்கியிருக்கு. இந்த இந்த தனஞ்சயன் பக்கத்தில் இந்திர விமானம் வந்து இறங்குது. இந்திரனும் தேவர்களும் அவங்களுடைய பூஜா திரவியங்கள், மலர்கள், பாரிஜாத மலர்லாம் கொண்டு வராராமா இந்திரன். நம்ம வந்து பாரிஜாத மலரை வந்து கதைகளில் தான் படிச்சிருப்போம், அது எப்படி இருக்கும், என்ன வாசனையாக இருக்கும்னு கூட நமக்கு தெரியாது. அந்த மாதிரி மனம்மிக்க தேவ மலர்கள், சந்தனம், அகில், எல்லாம் இறைவனுக்கு ரொம்ப பிடிச்ச குங்கிலியம், மஞ்சள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வர்றாரு. அபிஷேகத்துக்கான நெய், பால், தேன், தயிர் குடம் குடமாக எடுத்துக்கிட்டு வராரு. எடுத்துட்டு வந்து அதை அழகாக அவங்க கொண்டு வந்த அபிஷேக பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து வரிசையாக அழகாக அடுக்கி வச்சுட்டு, இந்த பொற்றாமரை குளம் ஞாபகம் இருக்கா? இறைவன் வந்து பொன் தாமரைகளை கொடுத்தாரு, அந்த பொற்றாமரை குளத்தில் போய் குளிச்சுட்டு பூஜை செய்ய வராங்களாம். இந்த பொற்றாமரை குளம் பற்றி உங்களுக்கு நான் ஒரு தகவல் சொல்லியே ஆகணும். இந்த பொற்றாமரை குளம் எவ்வளோ விசேஷமான குளம் தெரியுமா? அதில் அமாவாசை அன்னைக்கு நீராடினா கங்கையில் நீராடுவதனுடைய பலன் 100 மடங்கு கிடைக்குமா? கங்கையில் ஒரு நாள் நம்ம நீராடினா என்ன பலன் இருக்குமோ அது மாதிரி 100 மடங்கு பலன் அமாவாசை அன்னைக்கு பொற்றாமரை குளத்தில் நீராடினா கிடைக்குமா? மாத பிறப்பு, அது அவங்களுக்கு தமிழ் மாதங்கள் தெரியுமா? இப்போ எல்லோரும் வந்து ஜான்வரி ஃபெப்ரவரின்னு இங்கிலீஷ் கேலண்டர் தான் ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா? நமக்கு தமிழ் மாதங்கள் மறந்தே போயிடுச்சு நிறைய பேருக்கு. சித்திரை, வைகாசி அந்த மாதிரி தமிழ் மாதங்கள் யாருக்கா தெரியுமா? அந்த தமிழ் மாத பிறப்பு இருக்கு இல்லையா, சித்திரை 1, வைகாசி 1, அந்த மாதிரி தமிழ் மாத பிறப்பு இருக்கு இல்லையா, தமிழ் மாத பிறப்பன்னைக்கு அந்த பொற்றாமரை குளத்துல வந்து நீராடினா 1000 மடங்கு பலன் கிடைக்குமா, அதாவது கங்கையில் நீராடினது போல 1000 மடங்கு பலன் கிடைக்கும். கிரகணம் அதே மாதிரி, எக்லிப்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களா, நீங்க படிச்சிருப்பீங்க, லூனார் எக்லிப்ஸ், சோலார் எக்லிப்ஸ், இதெல்லாம் ஆக்சுவலி நம்ம சயின்டிஃபிக்கா இந்த சன் மூன் அண்ட் அர்த் அது எல்லாம் ஒரே நேர்கோட்டில் வருது, ஆர்டர் மாறி நிற்குது அப்படிதான் நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் இது எல்லாத்துக்கும் ரிலீஜியஸ் ரீசனும் இருக்கு. அந்த கிரகண தண்ணிக்கு, கிரகண தண்ணிக்கு நிறைய பேர் வீடுகளில் வந்து பார்த்தா கிரகணம் முடிந்த பிறகு தான் குளிக்க போவாங்க. காலையில் ஒரு வாட்டி குளிச்சுருவாங்க, கிரகணம் முடிஞ்ச பிறகு திருப்பி ஒரு வாட்டி குளிப்பாங்க. வீட்டில் பால், நெய், தயிர் எல்லாத்துலேயும் பார்த்தா அருகம்புல் போட்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா கிரகணத்தப்போ அதெல்லாம் விஷத்தன்மை உள்ளதாக மாறியிருக்கும் அப்படின்னு சொல்லி அதிலலாம் வந்து அருகம்புல் போட்டு வச்சுருப்பாங்க. அது மாதிரி கிரகண தண்ணிக்கு பொற்றாமரை குளத்தில் போய் நீராடினா 100,000 பங்கு பலன் கிடைக்குமா. கங்கையில் ஒரு நாள் நீராடினா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் 100,000 மடங்கு கிரகண தண்ணிக்கு நீராடினா கிடைக்குமா. அந்த மாதிரி ரொம்ப விசேஷமான குளம் தான் பொற்றாமரை குளம். இன்னைக்கு நம்ம போய் நீராட முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஆனால் நம்ம போய் அந்த தண்ணீரை எடுத்து தலையில் கண்டிப்பாக தெளிச்சுக்கலாம். மாதிரி பொற்றாமரை குளத்துல நீராடுறதுக்காக போறாங்க. தனஞ்சயன் பார்க்கறான். தனஞ்சயன் வந்து ஒரு அரை மயக்கத்துல, பசி களைப்பு எல்லாம் சேர்ந்து அரை மயக்கத்துல இருக்கிறதுனால தனஞ்சயனுக்கு வந்து நம்ம பார்க்கறது இயல்பான மனிதர்கள் இல்லை, அவங்க எல்லாம் வந்து ரொம்ப வித்தியாசமா ஆடை ஆபரணங்கள் அணிஞ்சிருக்காங்க, நம்மளை மாதிரி மனிதர்கள் இல்லை, அவங்க நல்ல ஒரு ஹைட்டும் தேஜஸோட இருக்காங்க, முக அமைப்பெல்லாம் வேற மாதிரி இருக்கு, தலைமுடி அலங்காரம் எல்லாம் வேற மாதிரி இருக்கு, எல்லாம் வந்து தனஞ்சயனுக்கு தெரியுது. ஆனா அரை மயக்கத்துல இருக்கிறதுனால முழுசா புரிஞ்சுக்கிட்டு இவங்க யாரு அப்படின்னு அறிவோட ஆராய தனஞ்சயனால முடியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் இருக்கு, என்ன, இன்னைக்கு சோமவாரம், இப்போ இவங்க எல்லாம் போய் பூஜை பண்ண போறாங்க, அதுக்குதான் குளத்துல நீராடுறாங்க, அது மட்டும் தனஞ்சயனுக்கு புரியுது. உடனே தனஞ்சயனும் அந்த பயம் எல்லாம், அந்த ஆந்தை அலறுது, காடு பயம், யானை வந்து மரத்தை முறிக்கிற சத்தம், என்னென்னமோலாம் சத்தம் கேட்டு அப்படியே தனிமையில பயந்து போய் இருந்தாண்டே தனஞ்சயன், அந்த பயம் எல்லாம் போயிடுச்சு. ஆஹா, நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரும் பூஜை வேற செய்ய போறாங்க அப்படின்ட்டு ஒரே சந்தோஷம். உடனே தனஞ்சயனும் தன்னோட களைப்பெல்லாம் மறந்து கிடுகிடுன்னு ஓடி போய் பொற்றாமரை குளத்துக்குள்ள குதிச்சு குளிச்சுட்டு கையில வச்சிருந்த புது ஆடைகளை மாட்டிட்டு இவங்களோட பூஜை செய்யறதுக்கு வந்து ஒரு ஓரமா உட்கார்ந்துக்கிறாரு. பூஜை ஆரம்பிக்குது. நல்ல வேத முழக்கம், மந்திர முழக்கம், அப்புறம் கவ்யம், தேன், பால், தயிர் எல்லாம் விட்டு அமர்க்களமா இந்திரன் வந்து அபிஷேக ஆராதனைகள் செய்கிறாங்க. அழகழகா பூமாலைகள், அழகழகா பூக்கள். நம்ம தனஞ்சயன் வந்து இதுக்கு முன்னால பார்க்காத பல வகையான விதவிதமான பூக்களை வச்சு அபிஷேகம், ஆராதனை, அலங்காரம் எல்லாம் செய்கிறாங்க. தூப தீபம், ஆராதனை, தூள் கிளம்புது அந்த இடமே, அவ்வளோ ஒரு வாசனைகளையெல்லாம் வந்து தனஞ்சயன் இதுக்கு முன்னால முகர்ந்ததும் இல்லை, பார்த்ததும் இல்லை, கண் கொள்ளா காட்சியாக இருக்கு, எல்லாம் பார்க்குறாங்க. இந்த தனஞ்சயனும் வந்து பூஜை பண்ணுறவர் தான் இல்லையா, அதனால அவரும் வந்து பூஜை பொருட்கள் வச்சுருந்தாரு. அவருடைய மூட்டையில் வந்து கஸ்தூரி, குங்குமப்பூ இந்த மாதிரி பூஜைகள் எல்லாம், பூஜை பொருட்கள் எல்லாம் வச்சுருந்தாரு. அதையெல்லாம் எடுத்து அரைச்சு சுவாமிக்கு அபிஷேகம் செய்ய இவரும் கொடுக்குறாராம்மா, தேவர்களும் வாங்கி அதையெல்லாம் அபிஷேகம் பண்ணுறாங்களாம்மா. இரவு வந்து இப்படியே ஆனந்தமாக போகுது. பூஜை முடிஞ்சதும் தேவர்கள் கிளம்பி போயிடுறாங்க. தனஞ்சயன் வந்து களைப்பு மிகுதியில் படுத்து நல்லா தூங்கிடுறாரு. விடிஞ்சு எழுந்ததும், இது கனவோ, விடிஞ்சு எழுந்ததும் தான் தனஞ்சயனுக்கு முதல் நாள் இரவு என்ன நடந்தது அப்படின்றதே தெரியும். இது கனவோ அப்படின்னு தனஞ்சயன் ஆச்சரியமா யோசிச்சு பார்க்குறாரு. இந்திரன், தேவர்கள் இவங்கெல்லாம் எனக்கு எப்படி தெரியும், இவங்க எல்லாம் வந்தாங்களா, இவங்க எப்படி இந்த ஊருக்கு வந்தாங்க, இந்த காட்டுக்குள்ள வந்தாங்க, நம்ம இவங்களெல்லாம் கண்ணில் பார்த்தோமா, நம்ம சாதாரண மனுஷனாயிடுச்சு, நம்ம சாதாரண மனுஷனாச்சே, நம்ம போய் எப்படி இவங்களெல்லாம் நேரில் பார்த்துருப்போம், அதுவும் நம்ம வேற மூட்டையிலிருந்து கஸ்தூரி கும்மப்பூவெல்லாம் எடுத்து கொடுத்தோமே, இவங்களோட சேர்ந்து நம்ம பூஜை பண்ணோமா, இந்த மந்திர ஒலிகள் கேட்டுதா, ஏதோ விதவிதமான பூக்கள் வாசனை மலர்கள்லாம் வந்து முகர்ந்தோமே, இதையெல்லாம் நம்ம நிஜமாவே நடந்ததா அப்படின்னு ஒரே குழப்பம். இவ்வளவு குழப்பமும் இருக்கு, நமக்கு யார்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியல. அப்படியே எழுந்து அந்த பூஜை நடந்த இடத்துக்கு வந்து பார்த்தா எல்லாமே அப்படியே இருக்கு, உண்மைதானோ அப்படின்னு சந்தேகம் வந்துருச்சு. அப்படியே இருக்கு, நைட்டு என்ன பூக்கள் எல்லாம் பார்த்தாரோ, என்ன வாசனைகள் பார்த்தாரோ, என்ன அலங்காரம் நடந்ததோ, அதெல்லாம் அந்த லிங்கத்தின் மேல அப்படியே இருந்தது. இப்போ தனஞ்சயனுக்கு இது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அடடா, இந்த ஊர் இவ்வளவு விசேஷம், இந்த காடு இவ்வளவு விசேஷம், இந்த உடனே நம்ம போயிட்டு நம்ம மன்னர்கிட்ட தெரிவிச்சே ஆகணும் அப்படின்ட்டு தனஞ்சயன் விழுந்தடிச்சுக்கிட்டு ஓடுறாரு. எங்க ஓடுறாரு? நேரா குலசேகர பாண்டியன் கிட்ட ஓடுறாரு. போய் ராஜா ராஜா இப்படியெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி குலசேகர பாண்டியன் கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்றாரு. குலசேகர பாண்டியனுக்கு ஒரே குழப்பம், இதெல்லாம் நிஜமா இல்லை, இவன் ஏதாவது நம்மளை வந்து பொய் சொல்லி குழப்புறானா அப்படின்ட்டு ஒரே சந்தேகம். உடனே அவர் ஆட்களை அனுப்பி மண ஊருக்கு அனுப்புறாரு, தனஞ்சயனோட ஊருக்கு அனுப்புறாரு. முதல்ல இந்த தனஞ்சயன் யாரு, எப்படிப்பட்டவன், இவன் ஏதாவது லூஸ்தனமாக நம்ம கிட்ட சொல்லி நம்மளே குழப்புறானா அப்படின்னு சொல்லி மணவூருக்கு ஆட்களை அனுப்பி விசாரிக்க சொல்கிறாரு. அங்கே போய் ராஜாவுடைய ஆட்கள் தனஞ்சயனை பற்றி விசாரிக்கிறாங்க. அப்போது தனஞ்சயனை பற்றி எல்லாரும் சொல்கிறாங்க, தனஞ்சயன் வந்து ரொம்ப பெரிய சிவபக்தன், சோமவார விரதத்தை வந்து விடாமல் செய்கிறவர், சிவனடியார்களெல்லாம் பார்த்தா ரொம்ப தொண்டு பண்ணுவார், தொண்டு புரிவார், அறத்தொண்டுகள் வந்து பல செய்கிறவர் அப்படின்னு தனஞ்சயனை பற்றி ரொம்ப நல்ல விஷயங்கள் வந்து சொல்கிறாரு. ராஜாவும் சாதாரண ஆள் இல்லை, ராஜாவும் ரொம்ப பெரிய சிவபக்தன். அப்போது ஒரு பக்தருக்கு ஒரு சிவபக்தருக்கு இன்னொரு சிவபக்தரை புரிஞ்சுக்க முடியும் இல்லையா, அதனால் தனஞ்சயன் சொன்னது உண்மையாக தான் இருக்கும், நம்ம மறுநாள் காலையில் இதை போய் பார்க்கணும், இந்த கடம்பவனத்தை போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே தூங்குறாரு. இப்போது குலசேகர பாண்டியனுக்கும் ஒரு கனவு, என்ன கனவு தெரியுமா, ஒரு சித்தர் ரூபத்தில் சிவபெருமான் குலசேகர பாண்டியனுக்கு கனவு. இப்போது குலசேகர பாண்டியனுக்கும் ஒரு கனவு வருது, என்ன கனவு தெரியுமா, சிவபெருமான் ஒரு சித்தர் ரூபத்தில் குலசேகர பாண்டியன்கிட்ட வந்து பேசுகிற மாதிரி ஒரு கனவு. வடிவில் தோன்ற சித்தர் வடிவில் தோன்றின சிவபெருமான், குலசேகரா மணவூருக்கு மேற்கில் ஒரு பெரிய கடம்பவன காடு இருக்கு, அங்கு இந்திரனால் கட்டுவிக்கப்பட்ட விமானத்தடியில் நான் இருக்கேன், அந்த காட்டை திருத்தி நாட்டாக்கி உன் தலைநகராக ஆண்டு வந்தா நீயும் உன் சந்ததியினரும் சீரம் சிறப்போட இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறார் பெருமான். கனவு கலைஞ்ச டக்குன்னு எந்திரிக்கிறாரு மன்னனும் பெரிய சிவபக்தன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நீதி நெறி தவறாதவன் அந்த மன்னன். தன்னுடைய கனவை மறுநாள் அமைச்சரவைய கூட்டி தன்னுடைய கனவை வந்து அமைச்சர்கள்கிட்ட எல்லாம் தெரிவிக்கிறாரு. எல்லாருமா வணிகன் குறிப்பிட்ட அந்த இடத்த நோக்கி போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி உடனே கிளம்புறாங்க. வணிகன் குறிப்பிட்ட இடமும் தன் கனவுல சித்தர் குறிப்பிட்ட அந்த இடமும் ஒரே மாதிரி இருக்கிறத பார்த்ததும் அரசனுக்கு ஒரே மகிழ்ச்சி. அடடா, நம்ம ஆண்டு வர்ற இந்த ஊர்ல இப்படி ஒரு கடம்பவனம், இப்படி ஒரு இறையருள் இந்திரன் வந்து வழிபடுற இறையருள் பொருந்தின ஒரு இடம் இருக்கு, அங்க ஒரு சுயம்பலிங்கம் இருக்குன்ட்டு இந்த அரசனுக்கு ஒரே சந்தோஷம். உடனே அங்கிருந்த பொய்கையில நீராடி சிவலிங்கத்தை வணங்கி தான் கொண்டு போன பூஜை பொருட்களால அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் பண்ணி இறைவன் கட்டளைப்படி இனிமே நடக்கிறதுன்னு முடிவெடுத்துடுறாரு. ஆனா அது ஒரே காடு, மேடும் பள்ளமா இருக்கு, குழி குண்டும் குழியுமா இருக்கு. காடு, காடினுடைய எல்லைகளை வந்து இனிமேதான் கண்டறியணும். அந்த காட்டை வந்து எப்படி திருத்தி நாடா மாத்துறது, நிறைய வில்வ மரங்கள் இருக்கு, வில்வ மரங்களை வெட்டலாமான்னு பயம் வேற. அந்த எல்லைகள் நாலு கார்னர்ஸை முதல்ல டிஃபைன் பண்ணணும் இல்லையா, என்ன பண்றதுன்னு ரொம்ப தவிச்சு போயிருந்தாரு இந்த குலசேகர பாண்டியன். அமைச்சர்களோட கலந்து கலந்து பேசுறாரு, நிறைய எக்ஸ்பர்ட்ஸை வர வச்சு காமிக்கிறாரு, இதை எப்படி நிர்மாணிக்கிறது, ரொம்ப பர்ஃபெக்டாக செய்யணும் அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காரு. ஓ, அந்த இடத்துக்கு வந்து ஒரு சித்தர் வராராமா. அந்த சித்தர் எப்படி இருந்தார் தெரியுமா, உடல் பூராவும் திருநீர், ஆடை வந்து புலித்தோல் ஆடை, கால்களில் வந்து தண்டை. இப்போ நம்ம கொலுசுன்றது மெல்லிய செயின், ஆனால் அந்த தண்டைன்றது உருண்டையாக பேங்கிளாட்டாக இருக்கும், அதை வந்து காலில் போட்டிருக்காரு. உடம்பு பூரா எலும்பு மாலைகள். இதெல்லாம் படித்தா உங்களுக்கு யாரை மாதிரி தோணுது, உடம்பு பூராவும் திருநீர், புலித்தோல் ஆடை. புலித்தோல் ஆடை யார் போட்டிருப்பாரு, சிவபெருமான் தானே போட்டிருப்பாரு. அதுக்கு மேலே எலும்பு மாலைகள் வேற, அவர் தானே கழுத்தில் எலும்புகள் தொங்க விட்டுருப்பாரு. அப்போ வந்திருக்கிறது யாருன்னு சொல்லுங்க பாப்போம். தெரிஞ்சிருச்சா, கரெக்டு, சிவபெருமானே தான். இடுப்புல வந்து இதுக்கு பொருந்தாத ஒரு ஒடியானம், நெற்றியில வந்து யோக தகடு. சிவபெருமான் நெற்றியில என்ன இருக்கும் யாருக்கா தெரியுமா, என்ன இருக்கும், நெற்றிக்கண். நெற்றிக்கண் இருக்கிற இடத்துல யோக தகடு, வலது கையில பிரம்பு, இடது கையில யோக தண்டம், காதுகள்ல படிகத்திலான குண்டலங்கள், காதுகள்ல தோடு, தோடுடைய செவியன் அப்படின்னு ஒரு பதிகம் இருக்கு, தெரியுதா. இறைவன் வந்தது இறைவன் தான் அப்படின்னு திருஞான சம்பந்தர் வந்து அவங்க அப்பாவுக்கு எப்படி குறிப்பால சொன்னாராமா, தோடுடைய செவியன், தோடு மாட்டியிருந்த ஒருத்தர் வந்தாரு அப்படின்னு சொன்னாராமா. இங்க இருக்கிற சித்தர் எப்படி போடணும், என்ன போட்டிருக்காரு, காதுகள்ல ஸ்படிகத்திலான குண்டலங்கள், முத்து போன்ற பற்கள், அது அழகா தெரிய புன்னகை பூத்த முகம், தூக்கி கட்டப்பட்ட வளைந்த சடாமுடி, நல்ல உயரம். இந்த தேகத்தோட ஒருத்தர் வராரு. வந்தவர் நேரா அரசன் கிட்ட போய், என்ன எல்லாரும் குழப்பமா கவலையா இருக்கீங்களே, எதை பத்தின குழப்பம் அப்படின்னு கேட்டாரு. மன்னன் பணிவோட தன் கவலைக்கான காரணத்தை சொன்னாராமா. சித்தர் ஒரு சிரிப்போட, இவ்வளவுதானா, இதுக்குதானா இவ்வளோ எல்லாரும் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி நகர எல்லைகளையும் அமைப்பையும் விளக்கினார். நகரத்தை வந்து ரொம்ப சிம்பிள்பா, இப்படி கட்டினா போதும், இது நாலு கார்னர், இது இங்கே நடுவில் கோயில், இதை சுற்றி நாலு வீதி, இது ஆவணி மூல வீதி, இது சித்திரை வீதி, இது மாசி வீதி, இது ஆடி வீதி அப்படின்னு கடகடகடகடகடன் ஸ்கெட்சு போட்டு கொடுத்தாராம்மா. நம்ம இன்னைக்கு வந்து டவுன்ஷிப் பிளானிங் பற்றியெல்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், ஆனால் ஃபஸ்ட்டு டவுன்ஷிப் பிளானிங் பண்ணது யார், இறைவன் தான். கடகட கடகடகடன்னு ஸ்கெட்சு போட்டு கொடுத்தாராம்மா. போட்டுட்டு இந்த வீதிகள் எல்லாமே வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வருது. நாலு வீதிகள் வந்து நாலு ஜங்ஷன், அப்படியே ஒரு ஸ்கொயர் ஸ்கொயராக நாலு வீதிகளும் ஒன்றுக்கு ஒன்று மீட் பண்ணிக்கிற மாதிரி, அந்த மாதிரி அழகாக வந்துடுது. ஊரே அழகாக ஸ்கெட்சு போட்டு கொடுத்துட்டாரு. இப்போது இடையில் இருக்கிற தெருக்கள் எல்லாம் வந்து மனுஷனாக ஏற்படுத்தினது தான். இந்த மாதிரி அழகு வீதிகளின் அமைப்பை கொண்ட ஊரை வந்து எங்கேயாவது பார்த்துணுண்டா, பார்க்க முடியாது, ஏன்னா இது இறைவன் போட்டு கொடுத்த பிளான் இல்லையா. முக்கியமாக இறைவன் இந்த மாதிரி அழகா பிளான் போட்டு கொடுத்துட்டு அவர் வந்த காரியம் முடிஞ்சதும் மறைஞ்சிட்டாரு. அரசன் அமைச்சர்கிட்ட அந்த அரசனுக்கு ஒரே பிரமிப்பு, அப்படியே ஆன வாய திறந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருந்தாராம். இந்த சித்தர் மறைஞ்சதுக்கு அப்புறம் மெதுவா தன்னுடைய அமைச்சர்கிட்ட திரும்பி, என் கனவுல வந்த சித்தரும் இவரை போலதான் இருந்தாரு அப்படின்னு மெதுவா சொன்னாராம். அமைச்சர்கள் எல்லாம் அதுக்கு மேல ஆச்சரியத்துல மூழ்கி இருந்தாங்க. ஒவ்வொருத்தரா மெதுவா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, அவரை பாத்தீங்களா, உடம்பு புற திருநீர் போட்டிருந்தாரு, கழுத்துல எலும்பு மாலை போட்டிருந்தாரு, அப்புறம் கால தண்டம் ஒட்டியானோம், அந்த சடைய பாத்தீங்களா, சிவபெருமானுடைய சடைமுடி மாதிரியே இருந்தது. இப்ப வந்தது சித்தருங்கிறீங்களா, இல்ல இல்ல வந்தது சிவபெருமான் தான் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க புரிஞ்சுக்கிட்ட அந்த ஆச்சரியத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணாங்களாம். அப்படின்னா அவர் சிவபெருமான் தான், இனிமே அவர் கட்டளைப்படியே நாம நடப்போம் அப்படின்னு அரசர் எல்லாருக்கும் சொல்றாரு. மேடு பள்ளங்கள் சமன்படுத்தப்பட்டன, குளங்கள் வெட்டுறாங்க, தோட்டங்கள் பூச்செடிகள் பழமரங்கள் எல்லாத்தையும் வந்து நட்டு வைக்கிறாங்க, அழகா ஒரு நகரம் உருவாகிடுது. கோயில் பூஜைக்கு அந்தணர்கள் அவங்களோட குழந்தைகள் படிக்க பள்ளிகள், அந்த கோயில் வேலை செய்வோருக்கான துணிக்கடை, இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக முதல் கோயிலுக்கு பக்கத்துல வந்து அந்தணர்கள், அதுக்கப்புறம் அந்தணர்களுக்கு தேவையான பொருட்களை விற்கிற கடைகள் வந்து அடுத்து வருது, அதுக்கப்புறம் வரிசையா எந்த ஆர்டர்ல சோசியல் ஆர்டர்ல எப்படி அந்த நகரம் வந்து அமைக்கப்படணுமோ அந்த வகையில வரிசையா வந்து வருது. கோயில் பூஜைக்கு அந்தணர்கள், அவங்க குழந்தைகள் படிக்க பள்ளிகள், அங்க வேலை செய்வோருக்கான துணிக்கடைகள், இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக பல தொழில் துறையினரும் அங்க வந்து குடியேறுறாங்க. அப்புறம் அவங்களுக்கு தேவையான பொழுதுபோக்கு, கோயில் திருவிழா, அதெல்லாம் செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாத்தையும் வந்து அரசன் செய்கிறாரு. தேர் செய்யறதுக்கான தச்சு வேலையாட்கள், சிற்பிகள், நகைகள் செய்ய தட்டார்கள், அப்புறம் இந்த தட்டார்களுக்கு உதவி செய்கிறவங்க, இப்படி எல்லாரும் வந்து தங்கறதுக்கான வசதிகளும் வரிசையாக அவங்க எந்த ஆர்டரில் தங்கணுமோ, எந்தெந்த வீதிகளில் எந்தெந்த ஆர்டரில் அவங்க தங்கணுமோ அந்த வசதிகளை அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. வடகிழக்கு பகுதியில் தனக்குன்னு ஒரு அரண்மனையும் அரசன் கட்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் இறைவன் ஆணைப்படி ஊருக்கு காவலாக கிழக்க வந்து அய்யனார் கோயிலை கட்டுறாரு. தெற்கே வந்து சப்த தாய்மார்கள் கோயிலையும், மேற்குல வந்து விஷ்ணுவையும், வடக்குல வந்து பத்ரகாளியும் பிரதிஷ்ட பண்றாங்க. அதுக்கு பூஜை செய்ய ஆட்களையும் அவங்களுக்கு வேணுங்கிற வசதிகளையும் அரசன் செஞ்சு கொடுக்கறாரு. நாலு நாலு வீதியா ரொம்ப அழகா திட்டமிட்டு அமைஞ்சிருக்கிறதுனால மதுரைக்கு நான்மாட கூடல், நான்காலய நகரம் அப்படின்னலாம் காரண பெயர்கள் உண்டு. எல்லா வீதிகளும் கடைசியில கோயில்ல தான் வந்து கூடும், அதனால இதுக்கு கூடல் நகர் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. பாண்டிய மன்னன் தினமும் மூணு வேளையும் ஆலவாய் பெருமானை வணங்கி வராரு. இறைவன் அருளால போர்ல இந்த குலசேகர பாண்டியனை எதிர்த்த எதிரிகள் எல்லாரும் தோத்து போறாங்க. குணத்திலும் அழகிலும் ஆற்றலிலும் ஒப்பற்ற மலையத்வஜன் அப்படின்ற மகன் இந்த குலசேகர பாண்டியனுக்கு வந்து பிறக்கிறாரு. ரொம்ப காலம் அரசாண்ட பிறகு ராஜ்யத்தை மகன்கிட்ட ஒப்படைச்சிட்டு எல்லோரும் பார்க்க சுந்தர்லிங்கத்தினுடைய கர்ப்ப கிரகத்துக்குள்ள போய் லிங்கத்தை பணிஞ்சு வலம் வந்த போது லிங்கத்தோடையே கலந்து போறாரு இந்த குலசேகர பாண்டியன். சிவபெருமான் சித்தராக வந்து இந்த நகர எல்லையும் நகர அமைப்பையும் செய்து கொடுத்த இந்த செயல் அவரோட மூன்றாவது திருவிளையாடலாகும். இந்த மூன்றாவது திருவிளையாடலை பக்தி சிரத்தையோட படிக்கிறவங்களுக்கும் கேட்கறவங்களுக்கும் என்னெல்லாம் கிடைக்கும் சொல்லுங்க? சொந்த வீடு, நிலம் வாங்கும் பாக்கியம் கிடைக்கும், நீதிமன்றங்களில் நடக்கிற வழக்குகளில் வெற்றி கிடைக்கும், கடன் தொல்லை நீங்கும், அவங்க நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பாங்க. இதுதான் மூன்றாவது திருவிளையாடல் கதை. இதை கேட்டதற்கான பலன், நாளைக்கு இந்த மதுரை எம்பதி எதுக்காக உருவாச்சு, உமை அம்பிகை தடாதகை பிராட்டியாரா வந்து பிறக்க போறாரு. யாருக்கு பிறக்க போறாரு? குலசேகரனுக்கு, குலசேகர பாண்டியனுக்கு மகனாக மலையத்வஜன் வந்து பிறந்தார் இல்லையா. நம்ம பார்த்தோமே, குணத்திலும் அழகிலும் ஆற்றலிலும் ஒப்பற்ற மலையத்வஜன் வந்து மகனாக பிறந்தார்னு. அந்த மலையத்வஜ பாண்டியனுக்கு மகளாக தடாதகை பிராட்டியாக உமை அம்பிகை பார்வதி தேவி வந்து பிறக்க போறாங்க. அதைத்தான் நம்ம அடுத்த திருவிளையாடல் கதையில வந்து பார்க்க போறோம். நாளைக்கு கேட்கறதுக்கு எல்லாரும் தயாரா வந்துருங்க, சரியா?